வாழ்கனே எம்மான், இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு வாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க. தலைவர் அவர்களே, என்னுடைய பெருமதிப்பிற்குரிய கேமன் அவர்களே, பாதமுத்தனாச்சி அவர்களே, என் குடும்பம் இருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இப்படிப்பட்ட ஒரு அவையில் ஒரு புத்தகத்தை திறனாய்வு செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்தது எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய கௌரவம் என்று நான் கருதுகிறேன். உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. உடல் நலம் கொண்டு இருக்கிற நேரத்தில் இந்த புத்தகத்தை பார்த்தவுடன் நான் ஒரே மூச்சில் படிச்சுட்டேன். படிக்கும் பொழுது புரிதல் வயதானால் இவற்றை சொல்லிட்டு இருந்தேன், படிக்கும் பொழுது புரிதல் அதிகமாக இருக்கும், ஆனால் அதை நினைவில் வைத்துக் கொள்வது குறைந்துவிடும். சிறு வயதில் படித்ததெல்லாம் நிற்கிது, இப்போ கூட பல பாட்டை சொல்ல முடியும், ஆனால் அப்பொழுது புரிதல் குறைவாக இருக்கும். இப்பொழுது புரிகிறது. மீள மீள நான் படித்ததை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முறை படித்தேன், கேஎம்என் அவரிடம் இதை சொன்னேன். இந்த புத்தகத்துக்கு முன்னால் கேஎம்என் அவர்கள் எனக்கு ஒரு புத்தகம் அனுப்பினார்கள், அதை வேற எங்கே வச்சுட்டேன், அதை எடுத்து கொண்டு வர முடியல. காந்தி அட்டானி என்று ஒரு நூல் வந்தது, அது அண்மையில் வந்தது. அதை எழுதியவர் பெயர் மறைவாக மறதியாக இருக்கிறது, டி சால்வோ என்னோ பெயர் அவர். அவர் ஒரு பல்கலைக்கழகத்தில் சட்ட பேராசிரியர், சிவில் டிசோபீடியன்ஸ் என்கிற அந்த கான்செப்டை நுண்ணாய்வு செய்தவர். அவர் காந்தியை பற்றி ஒரு புத்தகம் எழுதினார். அதனுடைய அழுத்தம் என்ன என்றால், காந்தி வழக்கறிஞர் என்ற முறையில் எப்படி இருந்தார் என்று சொல்லுவது. அது ரொம்ப முக்கியமான செய்தி, முதல்ல நான் சொல்லணும். இன்றைக்கு நீங்கள் எந்த வழக்கறிஞரிடம் போனாலும் சரி, படிக்கிற ஆட்களை கூட, எல்லாரும் சட்டத்தை தவிர பாக்கெல்லாம் படிக்கிறவங்க ஒரு வழக்கறிஞர்களும் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆனால் யாரை பார்த்தாலும், சட்டம் தெரிந்தவர் தெரியாதவர் யாரை பார்த்தாலும், காந்திக்கு கோர்ட்டில் வழக்கு நடத்த முடியாமல் போய்விட்டது, அதனால் அவர் அரசியலுக்கு போய்விட்டார் என்று சொல்லுவதை இன்று கூட நீங்கள் கேட்கலாம். பெரிய வழக்கறிஞர்கள், இந்த புத்தகத்தை நான் படித்துக் கொண்டிருந்தேன், அப்போ நல்லா படிக்கிறவர் என்னுடைய வகுப்பு தோழர், அவர் நல்ல வக்கீல், நல்லா ஆங்கிலம் பேசுவார். யார் ஒரு கோர்ட்டில் கேஸ் நடத்தி அவர் நடத்த முடியாமல் ஸ்மால் காஸ்ட் கோர்ட்டில் மயக்கம் வந்துடுச்சாமல் அப்படின்னு அதை சொன்னார். அவர் எம்ஏபிஎல், நல்லா ஆங்கிலம் படித்தவர், லிட்ரேச்சர் படித்தவர், எல்லாம் படித்தாள் அவர். நான் சொன்ன நான் சென்ஸ், உனக்கு என்ன தெரியும், இதை போய் சொல்லிட்டு இப்பொழுதும் சொல்லுகிறார்கள். அந்த குறையை அந்த காந்தி அட்டானி என்கிற நூல் முழுமையாக நீக்கியது, நீக்கி இருக்கிறது. அவருடைய அட்வொகசி எப்படி இருந்தது, வழக்கறிஞர் தொழிலை எப்படி நடத்தினார், அவருடைய திறமை என்ன, சட்ட நுணுக்கங்களை அவர் எப்படி கற்று தேர்ந்தார், எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிறார். அவர் ஒரு தியரி சொன்னார், சட்ட பயிற்சியின் மூலமாகவே அவர் தன்னுடைய அகிம்சை கொள்கையை வளர்த்தார்னு சொன்னார். ஒரு புது தியரி அவர் சொல்றது. சட்டத்தால் எல்லாவற்றையும் செய்துவிட முடியும் என்று முயன்ற காந்தி, நீதிமன்றங்களிலும் சட்டத்தாலும் செய்ய முடியாது என்று வந்த நிலையில் அவர் புதிய ஒரு வழியை உருவாக்கினார். சட்டத்தின் வழியாக அவர் அகிம்சைக்கு போனார், சிவில் டிசோபீடியன்ஸுக்கு போனார் என்பது அந்த புத்தகத்தினுடைய மைய கருத்து. அந்த புத்தகத்தை அவர் தான் அனுப்பி வச்சார், அதை தனியாக சொல்லணும். அதற்கு பிறகு இந்த நூல் என் கைக்கு வந்தது. முதல்ல ஒன்று சொல்ல வேண்டும், எனக்கு ராமச்சந்திர குகா புத்தகம்னா அதில் ஒன்றும் ஆர்வம் இல்லை. அவர் ஒரு வரலாற்று பேராசிரியர், ஒரு பக்கம் முழுக்க இருக்கு அவர் எழுதின புத்தகங்கள், இது பூரா அவர் எழுதின புத்தகம். வரலாற்று பேசுகிற பேராசிரியர், பல வெளிநாடுகளுக்கு போய் பேராசிரியராக சொற்பொழிவு செய்கிறவர், பல சேரில் இருந்திருக்கார். அப்படிப்பட்ட ஒரு ஆள், அவர் ஒன்றும் சின்ன ஆள் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு ரெட்டிசன்ஸ் அவரை பற்றி, ஏனென்றால் அவர் விமர்சனம் செய்கிற என்ற முறையில் காந்தியை பற்றி சில கருத்துக்களை கட்டுரைகளில் எழுதுவார், அதில் எனக்கு கோபம் அவர் பேரில். அவர் திடீர்னு அம்பேத்கரையும் காந்தியும் கம்பேர் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் முழுமை அடையும், காந்தி மட்டும் இந்திய பிரச்சனைகளுக்கு தீர்வாக மாட்டார் என்று ஒரு தடவை ஒரு கட்டுரையில் எழுதினார். இதனால் எனக்கு அவர் பேரில் ஒரு வெறுப்பு இருந்தது, வெறுப்புன்னே சொல்லலாம். இந்த புத்தகத்தை வாங்கியவுடன் இதை நான் பார்த்தேன். பார்த்த உடனே என்னை அதை படிக்க வைத்த சில வரிகள், ப்ரோலோக்னு ஒன்று எழுதியிருக்கார். இந்த ப்ரோலோக்ல எழுதுகிறார், அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். இது அவர் பல பல்கலைக்கழகங்களில் செமினார் நடத்த செமினாரில் பேசுகிறார். சுற்றுப்புற சூழலை பற்றிய நிறைய எழுதியிருக்கிறார், அதுதான் அவருடைய ஸ்பெஷலைசேஷன் அந்த நேரத்தில். அதை பற்றி பல செமினார் நடத்தியிருக்கிறார், பேசியிருக்கிறார். இவருக்கு திடீர் என்று தோன்றி இருக்கிறது, கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில், பர்க்லியில் இருக்கிற கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் ஒரு தலைப்பை கொடுத்தார் செமினார். அந்த தலைப்பு ஆர்கியூமெண்ட்ஸ் வித் காந்தி. இந்த தலைப்பை கொடுத்தவுடன் அங்கே இருக்கிறவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறார்கள். இவர் அவங்கள தேற்ற வேண்டியிருந்தது. எப்படியோ ஒரு வகையாக போராடி அந்த தலைப்பை ஏற்க வைத்து விட்டார். இதுக்கு யார் வந்து கேட்பா, மாணவர்கள் வரமாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் ஒரு பிடிவாதமாக இருந்துட்டார். இவர் அந்த பல்கலைக்கழகத்துக்கு போகிற பொழுது நினைத்து கொண்டே போகிறார். அப்பொழுது ஒரு லோக்கல் மேகசின்ல ஒரு விளம்பரம் வருது. யாரோ ஒரு கடைக்காரன் அவனுடைய மெஷினை விற்கிறதுக்கோ இந்த ஃபாஸ்ட் வேகம் இருக்கிற ஃபாஸ்ட்டுங்கிற ஐடியாவை கொடுப்பதற்காக காந்தி பேரை யூஸ் பண்ணியிருக்கான். காந்தி அலோன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு அந்த வார்த்தையை அப்புறம் படிச்சு காட்டு கொடுத்துருக்கான் லோக்கல் மேகசினில். இதை படித்தார் இவர், அந்த லெக்சருக்கு போய் ஒரு அறையில் தங்கியிருக்கிற பொழுது இதை படித்தார். ஆனால் ஒரு சாதாரண வணிகன் அவன் காந்தியை யூஸ் பண்ணியிருக்கானே அப்படின்னு அவருக்கு உற்சாகம் வந்தது. வகுப்புக்கு போனார். அங்கே போனால் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மாணவர்கள் மட்டும்தான் வருவார்கள் என்று நினைத்து கொண்டு அவர் போனார். அந்த வகுப்பிலே 30 பேர் வந்தார்கள், அதில் 4 பேர் தான் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர், மற்ற 26 பேர் வேற்று நாட்டுக்காரர்கள். அந்த லெக்சர் கோர்ஸ் முடிகிற வரையில் அந்த 30 பேரும் இருந்து கேட்டிருக்கிறார். காந்தியினுடைய ரெலவன்சி, காந்தி ஸ்டில் அப்பீல்ஸ் டு பீப்புள் என்கிற விஷயத்தை அவர் லெக்சர் கண்டுபிடித்தது. அது அந்த லெக்சர் தான் இந்த நூலை எழுதுவதற்கு உந்துதல் என்று அவர் சொல்கிறார். அந்த அடிப்படையில் தான் அவர் ஆய்வு செய்ய தொடங்கினார். பல ஆண்டுகள் ஆய்வு செய்து 2013 இந்த நூல் வெளிவந்திருக்கிறது. இது பெங்குயின் இந்தியாவில் போட்டிருக்கிறாங்க. பெங்குயின் புக்ஸில் இது இந்த அதனுடைய வாழ்க்கை வரலாற்றில் இரண்டு பகுதியில் முதல் பகுதி வந்திருக்கிறது. ரெண்டாவது பகுதி இன்னமே அவர் எழுத வேண்டும். இந்த புத்தகத்தை படிக்க தூண்டிய ஒரு வரி அவர் சொல்லுகிறார், புரோலோக்ல சொல்றார், ரூஸ்வெல்ட், சர்ச்சில், டிகால், தீஸ் ஆர் ஆல் கிரேட் நேஷனல் லீடர்ஸ் ஹூஸ் அப்பீல் ஸ்டெடிலி டிமினிஷஸ் த ஃபர்தர் ஒன் ஸ்ட்ரேஸ் ஃப்ரம் தேர் நேஷன்ஸ் பவுண்டரிஸ். ஆஃப் ஆல் மாடர்ன் பாலிட்டீஷியன்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ்மென் ஒன்லி காந்தி இஸ் அன் ஆத்தென்டிக்கலி குளோபல் ஃபிகர். புரோலோக்ல சொல்ற இந்த வரியை படித்தவுடன் எனக்கு ஆர்வம் அதிகமானது. இந்த புத்தகத்தை அவர் ஒரு புதிய கோணத்தில் எழுதுகிறார். இதிலிருந்து தெரிஞ்ச முதல் செய்தி, ஒரு முக்கியமான செய்தி, அட்டன்பரோ எடுத்த காந்தி படத்துக்கு அடிப்படை லூயி ஃபிஷர் எழுதிய காந்தி புத்தகம் என்று இவர் சொல்லுகிறார். நான் அந்த படத்தை பல தடவை பார்த்துட்டேன், ஆனால் இதுதான் அடிப்படை என்று எனக்கு அப்பொழுது தெரியாது. அதை அவர் சொல்றார், நாம் அண்ணாமலை சொன்னார், ஒவ்வொரு நாளும் இரண்டு நூல்களாவது காந்தியை பற்றி வருகின்றன, வெளிவருகின்றன, அச்சு நூல்கள். அவர் சொல்றது ஆங்கிலத்தில் இருக்கலாம், உலகம் முழுவதும் வெளிவருகிறது, எல்லா மொழிகளிலும் வெளிவருகின்றன. அப்படி வெளிவருகிற பொழுது இவர் சொல்லுகிறார், எல்லோரும் காந்தியினுடைய சுயசரிதையை அடிப்படையாக வைத்து வரலாறு சொல்லுகிறார்கள். நிறைய வரலாறுகள் எழுதப்படுகின்றன, அந்த வரலாறுகளில் இட் இஸ் ஆல் காந்தி சென்ட்ரிக், ஹீரோஷிப் முறையிலே அது இருக்கிறது. காந்தியினுடைய பார்வையிலே காந்தியை பற்றி மட்டும் மையமாக வைத்து எல்லா நூல்களும் வெளிவருகின்றன. காந்தியை சுற்றி இருந்தவர்களை பற்றி அதிலே இல்லை. இது எனக்கு குறையாகப்படுகிறது என்று சொன்னார், சொல்கிறார். அவர் என்ன சொல்றார், நல்ல ரேஷனலா சொல்ற ஒரு விஷயம், rather than only on Gandhi's own recollections within bracket contained in two books published a decade and a half after he left South Africa, I have here examined his early satyagrahas through the prism of contemporary documents. இது ஒரு முக்கியமான அணுகுமுறை. இவர் என்ன செய்கிறார், மகாத்மா காந்தியை பற்றி வரலாறு எழுதுகிற பொழுது இன்னொருத்தன்னு சொல்றார், அதாவது காந்தியை மையமாக வைத்து சொல்லப்படுகிற வரலாறு, காந்தி என்ன சொன்னார், என்ன செய்தார், எப்படி செயல்பட்டார் என்பதுதான் சொல்லப்படுகிறது. அவருடைய கருத்து எப்படி உருவானது, அவர் சொன்னதற்கான காரணங்கள் என்ன, காந்தி வாஸ் நாட் ஒர்க்கிங் இன் வேக்வம், வாஸ் ஸ்ட்ரகிளிங் இன் ஏ சொசைட்டி. அவர் மக்களோடு வாழ்ந்து கொண்டுதான் அவருடைய கருத்துக்களை உருவாக்கினார். அன்லைக் கார்ல் மார்க்ஸ், கார்ல் மார்க்ஸ் ஒரு இன்டெலக்சுவல், ஹி கிரியேட்டட் எ தியரி ஆர் ஃபார்ம்ட் எ தியரி. ஆங்கில நாட்டில் இங்கிலீஷ் சமூகத்தின் பொருளாதார உறவுகளின் செயல்பாடுகளை கவனித்து பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்கிற நூல்களை கற்று தேர்ந்து ஒரு காரணங்களை ஒரு அறைக்குள்ளே உட்கார்ந்து எழுதினார் கார்ல் மார்க்ஸ். காந்தி அதை பற்றி ஒரு கமெண்ட் சொன்னார் பிற்காலத்தில். அவர் சிறையில் ஒரு முறை இருக்கிற பொழுது கேபிட்டல படித்தார். அப்ப சொன்னார், given the chance I would have written it better. அலெக்சாண்டர் கிரேன், அலெக்சாண்டர் கிரேன் தான் ஞாபகம், எக்கனாமிக் ஹிஸ்டரின்னு ஒரு ஆத்தர் எழுதினார். அவர் ஒன்று சொன்னார், ஆஃப்டர் ரீடிங் 15 பேஜஸ் everybody will be ready to agree with Karl Marx, not out of enlightenment but out of boredom. நான் ஆளு கொடுப்பா நான் ஒத்துக்கிறேன் அவனு ஒத்துட்டு போயிடுவான். காரணம், அவர் கிரேட் இன்டலெக்சுவல், அவர் தீரியை ஃபார்ம் பண்ணார். காந்தி அப்படி அல்ல, அவருடைய கருத்துக்கள் சித்தாந்தங்கள் செயல் திட்டங்கள் அனைத்தும் அவர் செயல்படும் பொழுதே செயல்பாட்டின் ஒரு பகுதியாக, நாட் ஒன்லி இட் இஸ் அ ஃபிலாசபி ஃபார் ஆக்ஷன் பட் இட் வாஸ் அ ஃபிலாசபி பார்ன் அவுட் ஆஃப் ஆக்ஷன். ஃபிலாசபி வாஸ் நாட் ஃபார்முலேட்டட் ஏர்லியர் and it is it was practiced afterwards. The growth of philosophy and action were simultaneous. அதனால தென்னாப்பிரிக்காவிலுடைய அவர் கருத்து உருவாகிற பொழுது he was responding to others, responding to the situation. அந்த நிகழ்வுகளுக்கு அவர் காட்டிய பிரதிபலிப்பு அவருடைய கருத்துக்களாக உருவாயின. ஆகவே அவர் எதற்காகவெல்லாம் ரியாக்ட் பண்ணார், என்னென்ன விஷயங்களுக்காக கருத்துக்களை சொன்னார், என்னென்ன விஷயங்களை எதிர்கொண்டு செயல்பட்டார் என்பதை நான் கவனித்தேன் என்று சொல்லுகிறார். அதனுடைய விளைவு என்ன, அதற்கு அவர் கையாண்ட முறை என்ன என்றால், காந்தியினுடைய கலெக்டட் வேர்ட்ஸ் 100 வால்யூம்ஸ் இருக்கு. பலருக்கும் என்ன கருத்து இருக்கிறது என்றால், அந்த 100 வால்யூம்ஸில் இருப்பதுதான் காந்தியினுடைய முழு எழுத்துக்கள். காந்தியை பற்றி அறிவதற்கு அந்த 100 வால்யூம்ஸ் போதும் என்று எல்லோரும் கருதுகிறார். சாதாரணமாக எல்லா ஆராய்ச்சியாளர்களும் அதை குடைந்து குடைந்து தான் எழுதுகிறார். இன்னொரு சோர்ஸ் அவர் எழுதின பயோகிராஃபி. இன்னும் ஒரு சில பேர் கடித போக்குவரத்துகள் பப்ளிகேஷன் டிவிஷனில் இன்னொரு புத்தகம் போட்டிருக்கான். ரொமான் ரோலந்துக்கும் காந்திக்கும் ஏற்பட்ட கடித போக்குவரத்தை ஒரு நூலாக இருக்கிறது. இப்படி சில நூல்கள் வந்திருக்கின்றன, இதையெல்லாம் பயன்படுத்தினார்கள். நாராயண் தேசாய் அவர்கள் தன்னுடைய தந்தையின் டைரியை பயன்படுத்தி அவருடைய சொந்தமாக தெரிந்து கொண்ட செய்திகளை பயன்படுத்தி புதுமையாக மை லைஃப் இஸ் மை மெசேஜ் என்கிற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இவர் அதை படிச்சிட்டார், ஸோ இ ஸ்டில் லேட்டர் அதையும் தாண்டி வருகிறார். த கிரேட்டஸ்ட் ஆஃப் பயோகிராஃபர்ஸ் பியர்லா, அதில் யாரும் சந்தேகப்பட முடியாது. இவர் சொல்லுகிறார், பியர்லாலுக்கும் கிடைக்காத தரவுகளை நான் பெற்றேன்னு சொல்ற, அதில் இது முக்கியம். உதாரணமாக இவர் தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற அரசு அலுவலகத்தில் இருக்கிற ஆர்கைவ்ஸில் போய் பார்த்துருக்கிறார், அங்கேயே போய் ஆய்வு செய்திருக்கிறார். அப்பொழுது வெளிவந்த பத்திரிகைகளுடைய துணுக்குகளை பத்திரிகைகளை பார்க்கிறார். காந்தியினுடைய போராட்டம் நடக்கிற பொழுது சமகாலத்தில் அவர் எப்படி சித்தரிக்கப்பட்டார், அவர் எப்படி வெளிப்படுத்தப்பட்டார், அவரை எதிர்த்தவர்கள் யார், இதையெல்லாம் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற பத்திரிகைகளை வைத்து இவர் செய்கிறார். அடுத்தது சபர்மதி ஆசிரமத்தில் கடிதங்கள் கொத்தாக இருக்கின்றன. இவர் சொல்றார், அநேகமாக அதை மகாத்மாவே தொகுத்திருக்கலாம், அது யார் தொகுத்தார்கள் என்று தெரியவில்லை, ஆனால் அதற்கெல்லாம் எண் கொடுக்கப்பட்டு ஆசிரமத்தில் பத்திரமா இருக்கு. அந்த தரவுகள் பயன்படுத்தப்படாமலேயே இருக்கின்றன என்று அவர் சொல்கிறார். அதற்கு அடுத்தது காந்தி மியூசியத்தில் அடியில் பாதுகாக்கிறார்கள், ஆனால் யார் கண்டுக்கும் படாம ஒரு வாரமாக பாதுகாக்கிறார் பயில் செல்லாம், அதை போய் ஆய்வு செய்திருக்கிறார். இதையெல்லாம் அவர் பல இடங்களில் சொல்கிறார். இது பியார்லாலுக்கு கிடைக்கவில்லை, பியார்லால் இதை கூறவில்லை என்று சொல்கிறார். அப்பொழுது வந்த பத்திரிகைகள், தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற அரசு ஆர்கைவ்ஸில் உள்ள தரவுகள், காந்தி மியூசியத்தில் டெல்லியில் இருக்கிற தரவுகள், ஜவஹர்லால் நேரு மியூசியத்தில் இருக்கிற லைப்ரரியில் இருக்கிற தரவுகள், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஹைஃபா என்கிற இடத்தில், இஸ்ரேலில் ஹைஃபா என்கிற இடத்தில் கல்லன்பாக்கனுடைய பேப்பர்ஸ் வைத்திருக்கிறார். அந்த அம்மா பேர் எனக்கு படிச்சு நினைவு வர மாட்டேங்குது, சாரி என்னமா. அந்த அம்மா இவர் பார்க்குற பொழுது அந்த அம்மாவுக்கு 80 வயசு, அதை மிக பாதுகாப்பாக வைத்திருந்திருக்கிறார். வைத்தது மட்டுமல்லாமல் அந்த கடிதங்கள் அந்த பேப்பர்ஸுக்குள்ள பொருள் என்ன என்பதை அவர் விளக்கிறார். அதை அவர் பார்த்திருக்கிறார் முதல் முறையாக. இந்த சோல்மேட்ஸ்னு ஒரு புத்தகம் இருக்கு கல்லன்பாக்க பற்றி, ஷிமோன் லேவ் என்கிற ஒரு யூதர், இவர் ஹீப்ரூ யூனிவர்சிட்டியில் ஆராய்ச்சி பண்ணுறார். அவர் ஆராய்ச்சி பண்ணதை நூலாக்கிட்டார். இவர் அந்த அந்த தரவுகளை பற்றி சொல்கிறார். இந்த புத்தகத்திலே அவர் சொல்கிறார், இந்த தரவுகளை பயன்படுத்துவதற்கு ராமச்சந்திர குஹா எனக்கு வழிகாட்டினார். ஏன்னா அதே சமயத்தில் இவர் அதை பார்த்துக்கிட்டு இருக்கார் அந்த ஆர்கைவ்ஸ். பிறகு இங்கிலாந்தில் இருக்கிற இந்தியா ஆபீஸ், அதை போய் கலோனியல் ஆபீஸ், அங்கே இருக்கிற ஆவணங்களை இவர் பார்க்கிறார். சவுத் ஆப்பிரிக்கா என்பது ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இதை பற்றிய கடித போக்குவரத்து, ஆட்சி உத்தரவுகள் அனைத்தும் இங்கிலாந்தில் இருக்கிறது. அதை போய் ஆய்வு செய்திருக்கிறார். எனவே இவர் இந்த நூலின் முக்கியமான ஒரு அம்சம், அவர் இதுவரையில் எழுதிய வரலாறு எழுதியவர்கள் பயன்படுத்தாத தரவுகளை பயன்படுத்தியிருக்கிறார். நிச்சயமாக அதில் புதிய கோணம் கிடைக்கும். இவர் சொல்லுகிறார், காந்தி என்ன சொன்னார் என்பதை பற்றி மட்டுமே தான் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். காந்தி மற்றவர்களை பற்றி என்ன சொன்னார்கள் என்பதை தான் எழுதியிருக்கிறார்கள். அவர் தன்னுடைய தன் வரலாற்றில் பிறர் அவருக்கு எழுதிய கடிதங்களை குறிப்பிடுகிறார், தான் எழுதியதையும் குறிப்பிடுகிறார். ஆனால் மற்றவர்கள் இவரை பற்றி என்ன நினைத்தார்கள், என்ன எழுதினார்கள் என்பது தெரியாமலேயே இருந்தது. இவர் அதை தோண்டி எடுத்து கோலக்க அந்த சமயத்தில் என்ன சொன்னார், கல்லன்பாக் என்ன சொன்னார், ஷோல்ஸின் ஒரு யூதர் சோஜானோர் அவருடைய உதவியாளராக, அவர் என்ன சொன்னார், ரிட்ஸ்னு ஒரு ஆள், அவரும் யூதர், அவர் இவரிடம் உதவியாளராக இருந்து பிறகு சட்டம் பயின்று அட்டானியாக வந்து இவருடைய வழக்குகளை எல்லாம் அவர் வழக்கை நிறுத்திக் கொள்ளுகிற பொழுது போலக் அவர்களிடமும் ரிச் அவர்களிடமும் கொடுத்தார். இவர்கள் எல்லாம் என்ன சொன்னார், இதை அவர் சொல்லுகிறார். இந்த வரலாற்றை படிக்கிற பொழுது எனக்கு ஒரு பெரிய செய்தி புலப்பட்டது. இன்று வரையிலே இந்தியா என்கிற ஒரு ஜியோகிராபிக்கல் பொலிட்டிக்கலி மால் யுனைடெட் நாடு தான் இருக்கு. இந்தியா என்பது அரசியல் ரீதியாக வெள்ளைக்காரனால் உருவாக்கப்பட்டது. அதை முழுமையடை செய்தவர் பட்டேல். அதையெல்லாம் சேர்த்து தான் நம்ம இந்தியான்னு சொல்றோம். காந்தி காலத்தில் இருந்த இந்தியா 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாகிற பொழுது இருந்த இந்தியா சுதந்திரம் பெறுகிற பொழுது இல்லை, பாகிஸ்தான் வெளியே போயிடுச்சு. இன்று வரையில் இந்திய மக்கள் என்ற ஒரு கான்செப்ட் முழுமையாக ஏற்படவில்லை. இன்று வரையில் இந்த தேர்தலில் கூட இந்தியா ஒன்றாக இருக்கிறதா இல்லையா, இந்தியா யாருக்கு சொந்தம் என்பதை யாரும் தெளிவாக சொல்லவில்லை. காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க ஒப்புக்காகவாவது இந்தியா என்பது எல்லா மதத்தினருக்கும் எல்லா சமயத்தினருக்கும் சொந்தம் என்று சொல்லுகிறார்கள். தி இமோஷனல் இன்டகிரேஷன் என்ற ஒரு வார்த்தையை நேரு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஸ்டில் யூ டோன்ட் ஹேவ் இமோஷனல் இன்டகிரேஷன். தி இன்டகிரேஷன் தட் இஸ் ப்ரிவைலிங் நவ் இட் இஸ் அ ஃபோர்ஸ்ட் பொலிட்டிக்கல் இன்டகிரேஷன், ஃபோர்ஸ் டவுன் ஆன் த பீப்புள் பை அத்தாரிட்டி. ஆனால் மனதுக்குள்ளாக எல்லோரும் செட்டியாராக இருக்கிறான், முதலியாராக இருக்கிறான், தமிழனா இருக்கிறான். தமிழ்னா மட்டும் கூட இல்லை, தமிழனுக்குள்ளே 1000 ஜாதியா இருக்கான். மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட ஆந்திரா, தெலுங்கானா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம், ரெண்டு பேரும் தெலுங்க. அதுலேயே அவன் ஒன்று சேரல. தமிழ்நாட்டில் ஒரு ஜாதி தலைவர் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு தனி மாநிலம் வேணும்னு கேட்டார். இப்போ கூட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது நமக்கு தெரிஞ்ச தெற்கு மாநிலத்தில், வடக்கே எப்படி? ஆகவே இந்தியன் என்கிற ஒரு ஆளுமை இன்று வரையில் வரவில்லை. இதில் கிடைத்த செய்தி என்ன என்றால், மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியாவுக்கு வருவதற்கு முன்னால் இந்தியன் என்கிற ஒரு ஆளுமையை தென்னாப்பிரிக்காவில் உருவாக்கிட்டார். ரொம்ப முக்கியம், தென்னாப்பிரிக்கா என்பது நம்முடைய நாடு அல்ல. நாம் பிழைக்க போன இடம், நாம் விரும்பி கூலிகளாக போன இடம். இங்கிலீஷ் டிக்ஷனரியில் கூலின்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷ் கொடுத்தது நாம தான். கூலிங்கிறது இங்கிலீஷ் வேர்டு இல்லை, இட் இஸ் எ வேர்டு. ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் இன்னைக்கு போய் கூலின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. உலகத்துக்கு ஆங்கிலத்துக்கு கூலி என்ற சொல்லை கொடுத்தவர்கள் நாம். கூலியாராக போனோம், விரும்பி போனோம். ஒரு சில பேர் வணிகத்துக்காக போனார்கள், அது வடக்கே இருந்து போனவன். தமிழ்நாட்டில் இருந்து போன அவ்வளோ பேரும் கூலி தான். தமிழ்நாட்டிலும் கல்கத்தாவிலும் இன்னும் சில இடங்களிலிருந்து கூலிகளாக மக்கள் போனார்கள். கங்காணிகள் கூப்பிட்டு போனோம். வயிற்று பிழைப்புக்கு போய்விட்டு கொஞ்ச நாளில் திரும்பி வரணும். வயிற்று பிழைப்புக்கு போன இடத்துல ஊர் விட்டு ஊர் வந்து ஒரு கடை, பெட்டிக்கடை வைத்திருக்கிற மதுரையில் ஒரு கிராமத்திலேருந்து இன்னொரு கிராமத்தில் போய் கடை வச்சு பிழைக்கிறவன் அந்த ஊர் விஷயத்தில் தலையிட மாட்டான். இன்னைய வரைக்கும் நான் பிறச்சி ஊர் என்னை அடித்து போட்டுவான்னு சொல்லுவான். இதுதான் மனித இயற்கை. ஆனால் இந்த மிகப்பெரிய போராட்டம், இந்தியர்களுக்கான கௌரவ பிரச்சனையை போராடியது தென்னாப்பிரிக்காவிலே. புழைக்க போன இடத்துல அது நம்முடைய நாடு அல்ல. அவருடைய நேட்டிவ் சிட்டிசன்ஸ் ஆப்பிரிக்காக்காரன், நீக்ரோஸ். அதுக்கு வெள்ளக்காரன் வச்ச பேர் காஃபிர்ஸ், இங்கிலீஷில் கேஏ எஃப்எஃப்ஐஆர்னு போடுறான், காஃபிர். உழைக்க போனால் கருப்பாக இருந்த நம்மளே எல்லாம் அவன் கலர்டு பீப்புள்னா, அதில் சீனா இருந்தா மலாய் பீப்புள் இருந்தார்கள், குஜராத்தி இருந்தா குஜராத்தி எல்லாம் வணிகத்துக்கு போனவன், ஒரு குஜராத்தி கூட கூலியால் கிடையாது, ஒருத்தர் ரெண்டு பேர் நொடிச்சு போயிருந்திருக்கலாம், கூலி பூரா நம்பாள் தமிழன். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்திய மக்களை, இந்தியாவிலிருந்து வந்த மக்களை ஒன்றிணைத்து ஒரு இந்திய சமூகத்தை உருவாக்கி காட்டியது மகாத்மா. இந்தியாவுக்குள்ளே இந்தியன் என்கிற கான்செப்ட் இன்று வரையில் இல்லை. அவர் ஆப்பிரிக்காவுக்கு போன பொழுது இல்லாத ஒரு சமூகத்தை 20 ஆண்டுகள் கழித்து அவர் இந்தியாவுக்கு திரும்புகிற பொழுது புதிய இந்திய சமூகத்தை உருவாக்கி வைத்துவிட்டு வந்தார். எல்லாரும் இங்கே ஓடி வாங்கன்னு அவர் சொல்லலை, அங்கே அவர்களை வாழ வைத்தார். இந்த தாட், இந்த எண்ணம் இருக்கிறது, அதை சாதித்தது இருக்கிறது, அது எப்படி என்பதை இவர் நன்றாக காட்டுகிறார். அந்த ஆங்கிள் இதை படிக்கிற பொழுது நான் ஒன்றை கவனித்தேன். கேமண்ணன் ஆட்சிக்கு தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், ஆப்பிரிக்காவில் இந்த போராட்டங்கள் நடந்ததற்கெல்லாம் கூட்டம் நடந்தது பள்ளிவாசல்ல. பேசுகிறவர் மகாத்மா, கூடியிருக்கிற கூட்டம் குஜராத்தி, தமிழா, இந்திய மக்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், எல்லோரும் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறவர் ஒரு மகமதியர், இல்லை பெரும்பாலும் குஜராத்தி மகமதியர். எல்லா கூட்டங்களிலும், எல்லா போராட்டங்களிலும் இந்து முஸ்லீம் என்கிற வேறுபாடு இல்லாமல் இந்தியன் என்கிற முறையில் ஒரு கூட்டத்தை உருவாக்கியது சவுத் ஆப்பிரிக்கா. இன்னைக்கு வரைக்கும் இல்லையே, அதை உருவாக்கியது மட்டுமல்ல, அங்க இருக்கிற முஸ்லீம் தலைவர்கள் பேசுகிறார்கள், நான் முதல்ல இந்திய, அதுக்கப்புறம் தான் முஸ்லீம், நான் முதல்ல இந்தியன், அதுக்கப்புறம் தான் தமிழ். இந்த ஐடியாவை பள்ளிவாசல்களிலேயே நடக்கின்றன. அந்த ஊருக்கு ஒரு ஆள் போனார், ஆப்பிரிக்கன் ஒரு பத்திரிகை நடத்தினார், யாருன்னா பிஎஸ்ஐன்னு ஒரு ஆள், தமிழ்நாட்டுக்காரன். அவன் தொடக்கத்திலிருந்து இறுதி வரையில் காந்தியை எதிர்த்து எழுதிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றான், அவர் குஜராத்திக்கு தான் ஆதரவா இருக்காரு, தமிழனுக்கு ஆதரவா இல்லை என்று கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கான். இப்படி ஒரு சண்டை நடந்ததை இவர் தெளிவாக சொல்றார். பிஎஸ்ஐயினுடைய பத்திரிகைகளை இவர் பார்த்துருக்கிறார், அங்கிருந்த இந்தியன் ஒப்பீனியனை பார்த்துருக்கிறார். அந்த இந்தியன் ஒப்பீனியன் எப்படி நடந்தது என்பதை சொல்லுகிறார். ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட் என்று ஒன்று இருந்தது. அந்த ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட் முழுமையாக மகாத்மாவினுடைய பணத்தால் வாங்கப்பட்டது. ஒரு பழைக்க போனாரு சம்பாதிச்சுட்டு இருக்காரு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கான். அவர் வழக்கறிஞராக ஒரு டாப் அட்டார்னி, சுப்ரீம் கோர்ட் லாயர், நட்டால் சுப்ரீம் கோர்ட், ஜோஹன்னஸ்பர்க் சுப்ரீம் கோர்ட், அதெல்லாம் அட்டார்னியா செயல்படுறார். அங்க இருந்த ஜட்ஜஸ் அதெல்லாம் கமெண்ட் பண்றார். பெரிய வழக்கறிஞர்கள், சொசைட்டில பெரிய லீடர்ஸ், பெரிய இன்டலெக்சுவல், அருமையான அட்வொகேட், அவருடைய அட்வொகசி மிக பிரமாதம் என்று அப்பொழுதே சொல்லுகிறார்கள். நம்மளால் ஒரு வக்கீல் வரல, வக்கீல் தொழில் வரல, அதனால அரசியலுக்கு கூட்டாருந்தான். இன்னைக்கு வரைக்கும் 2014 வரைக்கும் அவர் எப்படியெல்லாம் புகழப்பட்டார் என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார். பியார் நாளில் இருக்கு, நான் முழுசாக படிச்சுட்டு டைஜஸ்ட் பண்ணிடல. பட் அவரை விட அவர் கூறியதற்கு மேலாக உள்ள தரவுகளை அவர் சொல்லுகிறார். நட்டாலில் சில பத்திரிகைகள் வருகின்றன, வெள்ளக்காரத்தில் பத்திரிகை, அவ்வளவு பத்திரிகைகளிலும் இவரை எதிர்த்து எழுதியது எவ்வளவு, இவரை ஆதரித்து எழுதியது எவ்வளவு என்பதெல்லாம் பதிவு செய்திருக்கிறார். இது ஒரு பெரிய செய்தி. இந்த நம்மிடம் கூலிக்காரராக போனவர்களை 3 ஆண்டுகள் இருக்கிறது, அதற்கு பிறகு இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பிச்சிருது. அப்படின்னு ஒரு சட்டம் போட்டான். அது வந்து 1895 அந்த சட்டத்தின் அது அமல்படுத்தாமே இருந்தான். இன்னொரு விஷயம், அந்த ஆப்பிரிக்க சமூகத்தை அரசியல் நிலையை இவர் படம் பிடித்து காட்டுகிறார். ஆப்பிரிக்காவுக்கு உரிய மக்கள் காபிர்ஸ் நீக்கிறோம், அதில் ஏகப்பட்ட இனம் ஜூலுன்னு ஒரு இனம், இப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டே இருக்கான், அவன் விலங்கு நிலையிலிருந்தே மேலே வரல. இன்னொரு முக்கியமான செய்தி, மகாத்மா காந்தி தொடக்கத்தில் அவர்கள் நாகரிகத்தில் பின்பற்றிருக்கிறவர்கள் என்கிற கான்செப்டை காந்தி ஒத்துக்கிறார். இந்திய மக்களுடைய உரிமைகளுக்கு போராடினார், ஆப்பிரிக்க மக்களுக்கு அவர் போராடினார் தொடக்கத்தில். அந்த சமயத்தில் இருந்த சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்த நிலைமை என்ன என்பதை அவர் சொல்றார். ஐரோப்பியர்கள் எல்லாம் அந்த நாட்டில் போய் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அடைஞ்சு எடுத்துக்கிட்டான். அமெரிக்காவிலே செவ்விந்தியர்களை ஒழித்து விட்டு வெள்ளைக்காரன் குடியேறியது போல், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அந்த நாட்டு மக்களை காட்டுக்கு தள்ளிவிட்டு அங்கு குற்றவாளிகளாக போனவர்கள், டிரான்ஸ்போர்டேஷன் ஃபார் லைஃப் என்று அந்த காலத்தில் ஐபிசி எடுத்தீங்கன்னா இருக்கும், ஆயுள் தண்டனை என்றால் டிரான்ஸ்போர்டேஷன் ஃபார் லைஃப், நாடு கடத்தல். அப்படி நாடு கடத்தப்பட்ட குற்றவாளிகள் தான் ஆஸ்திரேலியாவுடைய வெள்ளை குடிமக்கள். அது பெரிய கண்டம், இன்றுவரையில முழுசா காண முடியாத ஒரு கண்டம். அங்க இருந்த மக்களை விரட்டி அடிச்சுட்டு இவன் வெள்ளைக்காரன் ஆண்டுகிட்டு இருக்கான். அதை போலவே தென்னாப்பிரிக்காவிலே ஆப்பிரிக்க மக்களை விரட்டி விட்டு அடிமையாக்கி நாட்டை பிடித்து கொண்டார்கள். பிரெஞ்சுக்காரன் பிடிச்சான், ஜெர்மன் பிடிச்சான், டச்சு பிடிச்சான், ஆங்கிலேயர் பிடிச்சான். இந்த டச் வம்சத்திலே வந்தவர்கள் தான் போயர்ஸ் என்கிற இனத்துக்காரன். இவன் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டான். ஆனால் வெள்ளை தோல் என்று வந்தவுடன் இவன் எல்லோரும் சேர்ந்து கலர்டு பீப்புளை ஒதுக்கினான். இந்த அமைப்பை இந்த நூலை படித்தா உங்களுக்கு நல்லா தெரியும். காந்தியினுடைய தொடக்க காலத்தில் அவர் லாயலிஸ்டாக இருந்தார், அதுக்கே ஒரு சாப்டர் வச்சிருக்கார். காந்தி வாஸ் எ லாயலிஸ்ட் டு தி பிரிட்டிஷ் கிரவுன். அவர் இந்தியாவுக்கு வந்தும் கண்டினியூ ஆச்சு. அவர் மிகப்பெரிய போராட்டத்தை தொடங்குகிற பொழுதுதான் தான் வாங்கிய மெடல்களை எல்லாம் திருப்பி கொடுத்தார். அதுவரையில் வாஸ் லாயல் டு பிரிட்டிஷ் கிரவுன். அன்றைக்கிருந்த காங்கிரஸ்காரர்களுக்கும் இந்திய மக்களை பற்றி பேசிய அறிவுஜீவிகளுக்கும் ஒரு அடிப்படை. 1858 வரையில் இந்தியா என்பது கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டில் ஆட்சியில் இருந்தது. அதற்கான கவர்னர் ஜெனரலை ஆங்கில அரசாங்கம் கொடுத்தது. ஆனால் ஆட்சி என்பது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். பல்வேறு கோளாறுகளுக்கு பிறகு 1858 த கிரேட் டிக்ளரேஷன் ஆஃப் குயின் விக்டோரியா வாஸ் பப்ளிஷ்ட். விக்டோரியா இந்தியாவை தன்னுடைய பேரரசுக்குள் ஒரு அங்கமாக எடுத்துக்கொண்டார். அப்படி எடுத்துக்கொள்ளுகிற பொழுது சில வாக்குறுதிகளை கொடுத்தார். எல்லோரும் சமம், ஆங்கில நாட்டில் ஆங்கில சமூகத்தில் நிலவுகிற ரூல் ஆஃப் லா, ஈக்வாலிட்டி ஆஃப் ஆல், நான் டிஸ்கிரிமினேஷன், இந்த எல்லா கருத்துக்களையும், சமத்துவ கருத்துக்களை பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு உலகத்திற்கு வழங்கப்பட்ட லிபர்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற மந்திரம் இங்கிலாந்துக்கு பின்னால் போச்சு. அந்த தத்துவங்களை எல்லாம் நான் கடைபிடிப்பேன் என்று உறுதி கொடுத்தார். மை சிட்டிசன்ஸ் வில் நாட் பி டிஸ்கிரிமினேட்டட் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ரிலிஜன், காஸ்ட் ஆர் கிரீட் ஆர் கலர். அந்த டிக்ளரேஷன் படி ஒரு இந்தியன் ஒரு சராசரி வெள்ளைக்காரனுக்கு சமமானவன். இவனும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் குடி. இங்கிலாந்தில் இருக்கிற ரிக்ஷாக்காரனும் பெரிய பணக்காரனும் பிரிட்டிஷ் ராஜாங்கத்துக்கு ஒரு குடி. அந்த அதை பிடிச்சிருக்காங்க எல்லாரும். 1858 டிக்ளரேஷன். காங்கிரஸ் 1885 தொடங்குகிற பொழுது ஒரே விஷயம், விக்டோரியா மகாராணி கொடுத்த உத்தரவாதங்களை நிறைவேற்றுங்கள். காந்தி இந்திய அரசியலுக்கு வந்து சேருகிற வரையில் இதுதான். அப்ப எல்லாருக்கும் என்னாச்சு? கோபாலகிருஷ்ணன் கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, மேத்தா, எல்லா தலைவர்களும், வங்காளத்தில் இருந்த தலைவர்கள், சுரேந்திரநாத் பானர்ஜி, யாராக இருந்தாலும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுங்கள். எங்களுக்கு அரசாங்கத்திலே இட வேண்டும். நாங்கள் எல்லோருக்கும் சமமானவர்கள். நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அப்படித்தான் நடத்த வேண்டும் என்று பேசிய குரல் இருக்கிறதே, இதைத்தான் இது இந்த அடிப்படையில் தென்னாப்பிரிக்காவில் காந்தி போராடினார். ஐ அம் ஆனரபிள் மெம்பர் ஆஃப் தி பிரிட்டிஷ் குயின் ஆர் கிங். எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. நான் பிரிட்டிஷ் குடிமகன். அது அதற்குள்ள அந்தஸ்து எங்களுக்கு கிடைக்கல என்றுதான் அவர் போராட்டத்தை தொடங்கினார். சவுத் ஆப்பிரிக்காவை விட்டு வெளியே வருகிற வரையில் இதே குரலில் தான் எல்லோரும் பேசுகிறார். இதை நீங்க இதை படித்தா உங்களுக்கு தெளிவா தெரியும். பிரிட்டனை விட்டு வெளியே வந்தனுங்கிற குரல் அப்பொழுது இல்லை. அதை இன்னும் சொல்றார், ஓட்டுரிமை வேணும்னு இவங்க கேட்கல. நட்டால், டிரான்ஸ்வால், சவுத் ஆப்பிரிக்கா, இது தெற்கு கோடியில் இருக்கிறது, கேப்டவுன், இது எல்லாவற்றிலும் இருக்கிற சட்டமன்றங்களில் எங்களுக்கு ஓட்டுரிமை வேண்டும் என்று காந்தி கேட்கவில்லை. நாம் அவளை வளர்ந்துட்டதாக யாரும் நினைக்கல. அதை பற்றிய போராட்டம் இல்லை, எங்களை கௌரவமாக நடத்துங்கிறது தான். அதுக்கு முன்னால் கோடீஸ்வரராக இருக்கிற பெரிய பெரிய குஜராத்தி முஸ்லீம்ஸ் பணக்காரராக இருக்கான், அவனும் கெஞ்சிக்கிட்டு தான் இருக்கான், ஆணரை விட்டு கொடுத்துருக்கான். அவர்களுக்கு போய் சுயமரியாதையை உருவாக்கினார். பேசிக் கான்செப்ட், பிரிட்டிஷ் எம்பையரில் நாங்கள் குடிமக்கள், ஆகவே அதை காமனி. அதனால் ஒவ்வொரு போராட்டம் நடக்கிற பொழுதும் லண்டனில் இருக்கிற தலைவர்களுக்கு இவர்கள் எழுதுகிறார்கள், மெமோரியல்ஸ், லெட்டர். அங்கே இருக்கிற இந்தியா கமிட்டின்னு ஒன்று இருக்குது இங்கிலாண்டில், வில்லியம் வெட்டர்பன் போன்றவர்கள் வெள்ளைக்காரர்களே இந்தியன் கமிட்டின்னு வச்சுருக்காங்க, அவர்கள் மூலமாக போராட வைக்கிறார். தாதாபாய் நவ்ரோஜியை வச்சு போராட வைக்கிறார். அவங்கெல்லாம் பாராளுமன்றத்திலே உறுப்பினர்கள். இப்படி பாராளுமன்றத்தில், லண்டன் பாராளுமன்றத்தில் நம்மாலே எம்பியாக இருந்தாங்கிற விஷயமே நம்ம பேர் தெரியாது. அவர்கள் போராடுகிறார், அவர்கள் பேச ரைட் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா பற்றி அவர்கள் கேள்வி கேட்கிறார், அதையெல்லாம் இவர் பதிவு செய்கிறார். கோகலே வருகிற பொழுது எப்படி நடந்து கொண்டார்? கோகலே வர்றார், அவரை வேண்டா வெறுப்பா அவன் வரவேற்று ஆகணும். ஏன்னா இங்க இருக்கிற இந்தியாவில் இருக்கிற கவுன்சில் மெம்பர் அவர், அதனால அவன் அவரை வரவேற்கிறான். ஆனா இந்தியர்களை புறக்கணிக்கிறான். இன்னொரு செக்டார் என்னன்னா கரும்பு தோட்டத்தில் வேலை செய்யற கூலிகள், அப்புறம் தொழிற்சாலையில் சுரங்கத்தில் வேலை செய்கிற கூலிகள், அவன் திட்டு திட்டா தனித்தனியா இருக்கான். ஒரு அவ்வளவு பேரையும் இவர் ஒன்றிணைத்து விட்டார். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் தெரிந்து கொண்டேன், லார்ட் கர்சான் வங்காளத்தை பிரித்த மகாபாதகன் என்று நான் சொல்லிக்கிட்டு இருக்கான். பெரிய வேடிக்கை என்னன்னா, தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற இந்தியர்களை கௌரவமாக நடத்தவில்லை என்றால் இந்தியாவில் நாங்கள் கூலிகளாக இவர்களை அனுப்ப மாட்டோம் என்று போராடினான் லார்ட் கர்சான். போராடினது மட்டும் இல்லை, இங்கிலாந்தில் இருக்கிற இந்தியா ஹவுஸோட போராடுறான். அவனை கட்டுப்படுத்தவே முடியல இங்கிலாண்டால், ஒன்றும் பண்ண முடியல. அவர் இருக்கிற வரையில் இந்திய மக்களை நான் உதாசீனப்படுத்த விடமாட்டேன், அது என்னுடைய மக்கள், அவங்க பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸ், அந்த அந்தரங்க அந்த அந்த மரியாதை வேணும்னு போடுறாங்க. நம்ம எதுவும் கேள்விப்பட்டிருக்கோமா? இவர் எழுதியிருக்காரு, பியார்லால் எழுதியிருக்காரு. இவர்களிருந்து அதை தெரிந்து கொள்ளலாம். இந்த கூலிகளை அனுப்புகிற போராட்டத்தில் என்னென்ன சிக்கல்கள் வந்தன? முதல்ல போயஸ் ஆண்டான். அப்ப அந்த நாட்டை போயஸ் யுத்தம்னு நடந்துச்சு. அந்த யுத்தத்துக்கு காரணம் பிரிட்டிஷ் இந்தியன்ஸ நீங்க கேவலமா நடத்துவீங்க என்று ஒரு காரணத்தை சொல்லி அவனோடு சண்டை போட்டான் வெள்ளக்காரன். வேடிக்கை பாருங்க, அந்த டாக்ஸ் போட்டான் பாருங்க, 3 பவுன் டாக்ஸ், ஊர்ல தங்கினா 3 பவுன் வரி கட்டணும், இல்லாட்டி 3 வருஷம் முடிஞ்ச உடனே அவன் கப்பலில் போயிடணும். போகாம அங்க தங்கிட்டா 3 பவுன் வரி கட்டணும். இப்படி பல கட்டுப்பாடுகள். இந்த கட்டுப்பாடுகளை நீ செயல்படுத்த கூடாது அப்படின்னு வெள்ளக்கார அரசாங்கம் அவனுக்கு உத்தரவு போடுது. அதை காரணமாக சொல்லி போயர் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் தான் மகாத்மா காந்தி இந்தியர்களை வைத்துக் கொண்டு தொண்டர்களை அழைச்சிட்டு போறார். அடிபட்டவனுக்கு காயம் போடுறது, அதுக்கு தனியா பர்மிஷன் வாங்கினார். அந்த யுத்தத்தில் வெள்ளையர்களுக்கு ஆதரவாக இருந்தார். போயர்ஸ் அழிக்கிறதுக்கு இல்லை, அவர் அவர் ஒரு பிரிட்டிஷ் ராஜாங்கத்தினுடைய விசுவாசி என்கிற முறையில் மக்களுக்கு தொண்டு செய்தார். எல்லாம் முடிஞ்சது, அவன் ஜெனரல் ஸ்மித் தோத்து போயிட்டான். அவனுக்கு முன்னாடி வராள் இருந்தான், போயர்ஸ் தோத்து போயிட்டாங்க. பேர் பழிச்சு நினைவு இல்லை, ஸ்மட்ஸ் வந்து அவர்கிட்ட மந்திரியா இருந்தார். எல்லாம் தோத்து போச்சு. ஆங்கில அரசாங்கத்தின் கைக்கு டிரான்ஸ்வால் வந்தது. போயர்ஸை விட அதிகமா இந்த வரி வசூல் பண்றதை நிறைவேற்றுறான். வெள்ளைக்காரர்கள் எவ்வளவு மோசமாக செய்திருக்கிறார்கள், துரோகம் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். பிரிட்டிஷ் பார்லமெண்ட்ல போனா எதை சொல்லி நீ சண்டை போட்டியோ அவனை விட மோசமா நடத்துறியான சண்டை. அங்க இருக்கிற இந்திய ஆபீஸ்ல இருக்கவன், கலோனியல் ஆபீஸ்ல இருக்கிற அவ்வளவு அதிகாரிகளும் இந்தியர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார். இதையெல்லாம் செய்து இதை செய்து கொண்டு இருக்கிற பொழுதே பல வழக்குகளை வழக்கு மன்றத்தில் நடத்துற நீதிமன்றத்தில் பல பேருக்கு வழக்காடுறார். அதுல நியாயம் கிடைக்க நம்பி பண்றார். நீதிமன்றங்களும் வெள்ளைக்காரருடைய கொடுமையை வெளிக்காட்டுகின்றன. முக்கியமான செய்தி, இஸ் எ ப்ராலிபிக் ரைட்டர், எவ்வளவு எழுதுறார். எல்லா பத்திரிகைகளுக்கும் கடிதம், ஒவ்வொரு சார்ஜ் அவரை பற்றியும் இந்திரனை பற்றியும் வருகிற பொழுதெல்லாம் அதற்கு பதில் எழுதுறார். இந்தியன் ஒப்பீனியன் எழுதுறது மட்டுமில்லை, அங்கு வருகிற சவுத் ஆப்பிரிக்கா பத்திரிகைகளில் அவர் எழுதுகிறார். அது மட்டுமல்லாமல் ஆங்கில அரசாங்கத்துக்கும் அங்க இருக்கிற மந்திரிகளுக்கும் தொடர்ந்து எழுதுகிறார். இந்த விஷயங்களை எல்லாம் விளக்கி எழுதுகிறார். ஒரு இடத்துல சொல்றார், He became an eminent writer only during his life in South Africa. அது பெரிய கான்ட்ரிபியூஷன். சவுத் ஆப்பிரிக்கா அவரை உருவாக்கு. இவருக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன கான்செப்ட்னா, இந்த புத்தகத்தை தொடங்குகிற பொழுதே ஆட்டோபயோகிராஃபில் ஒரு கொட்டேஷன், காந்தியோட ஆட்டோபயோகிராஃபிலேருந்து ஒரு போர்ஷன், ஐ அண்டர்ஸ்டாண்ட் மோர் கிளியர்லி டுடே. காந்தி சொல்றார், மோர் கிளியர்லி டுடே வாட் ஐ ரெட் லாங் அகோ. நான் சொன்னதுதான், வாட் ஐ ரெட் லாங் அகோ அபவுட் த இன்அடிக்யூசி ஆஃப் ஆட்டோபயோகிராஃபி ஆஸ் ஹிஸ்டரி. ஆட்டோபயோகிராஃபி இஸ் நாட் ஹிஸ்டரி. ஐ நோ தட் ஐ டு நாட் செட் டவுன் இன் திஸ் ஸ்டோரி ஆல் தட் ஐ ரிமெம்பர். ஹூ கேன் சே ஹவு மச் ஐ மஸ்ட் கிவ் அண்ட் ஹவு மச் ஒமிட் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ட்ரூத். இஃப் சம்படி சம் பிஸி பாடி வேர் டு cross-examine me on the chapters already written, he could probably shed much more light on them. And if it were a hostile critics cross-examination, he might even flatter himself for having shown up the hollowness of many of my pretensions. இதை பிடிச்சாரு முன்னாடி. நான் என்னுடைய சுய வரலாற்றை எழுதுகிற பொழுது இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன், அது ஒரு வரலாறு ஆக மாட்டாது. இப்ப எனக்கு அது புரியுது. தன் வரலாற்றில் இதையெல்லாம் பதிவு செய்ய வேண்டும், வரலாற்றில் எதையெல்லாம் சொல்ல வேண்டும் சொல்லக்கூடாது என்று இன்றைக்கும் எனக்கு தெளிவில்லை. ஆனால் யாராவது என்னை இதுவரை எழுதப்பட்டிருக்கிற அத்தியாயங்களை வைத்து குறுக்கு விசாரணை செய்தால், அங்கேயே அட்வொகேட் புத்தி வருது பாருங்க, குறுக்கு விசாரணை செய்தால் இன்னும் வெளிச்சம் கிடைக்கும். இனி எனக்கு எதிரான ஒருவர் குறுக்கு விசாரணை செய்தால், எனக்கே நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எவ்வளவு சத்தற்றவை ஹாலோ வெற்றி பேச்சு என்று எனக்கு தெரிய வரும் என்று சொன்னார். இதில் ஒரு அர்த்தம் இருக்கு. நவ் ராமச்சந்திர குஹா கிராஸ் எக்ஸாமின்ஸ் மகாத்மா. இந்த புத்தகத்தின் மூலமாக எல்லா தரவுகளையும் வைத்து அவர் காந்தியை குறுக்கு விசாரணை செய்கிறார். அதான் அவருடைய அட்டம். காந்தி கொடுத்த பர்மிஷனை வச்சு காந்தியை ஆய்வு செய்கிறார். என்ன பெரிய வேடிக்கைன்னா, இவ்வளவு ஆய்வு செய்ததற்கு பிறகு காந்தி மிக உயர்ந்து நிற்கிறார். அது ராமச்சந்திர குஹா மனப்பூர்வமாக அட்மிட் பண்ணுறார். அவருக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு. ஒரு இடத்துல சொல்றார், அவர் தன் வரலாற்றில் காந்தி சொல்றார், கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடியும் பம்பாய்க்கு வரணும், ஒரு கேஸ் எடுத்ததானே அவர் போனார், திரும்ப வர்றார் இந்தியாவுக்கு. பம்பாயில் வழக்கறிஞர் தொழில தொடங்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறார். அதற்குள்ள அழைப்பு வந்துவிடுகிறது, நான் போகிறேன்னு எழுதியிருக்கார். அப்போ இவர் ஒரு கமெண்ட் சொல்றார். இவர் என்ன சொல்றார்னா, தொழில் சரியாக நடக்கலை, அங்கே தொழில் நடக்கும் என்பதும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இவர் தன்னுடைய வரலாற்றை எழுதுகிற பொழுது அந்த நோக்கம் அவருக்கு மறந்து போயிருக்கலாம். இது ஒரு கமெண்ட் நானே எழுதி வச்சிருக்கேன். இது என்னக்கா எதனால் அப்படி எழுதுகிறாருன்னா, முழுசாக ஒருத்தனை நல்ல ஒன்றும் ஒத்துக்க முடியாது, நம்மளால முடியாது. ஒரு ஆளை கெட்டவன் ஒத்துக்க முடியும், ஒரு ஆள் நல்லவர் என்று சொன்னால் ஆயிரம் பொய் வரும், குற்றச்சாட்டு வரும். அந்த சமூகத்தில் காந்தி மாட்டிக்கிட்டார், ஆல்வேஸ் ட்ரூ. அவர் முழுமையா நல்லவராக இருந்துட்டார், அது எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறான். இந்த ஒரு கோணம் இருக்கு பாருங்க, மாடர்ன் மைண்டு. வேதமாதான்னு ஒருத்தன் புத்தகம் எழுதுனா, அவருடைய செக்ஸ் லைஃப்னு. வேதமாதா காந்தியை பற்றி புத்தகம் எழுதி அவருடைய செக்ஷுவல் மிஸ்பிஹேவியர் அவனாக கற்பனை பண்ணி ஒரு புத்தகம் எழுதுனான். அவனாலே ஒன்றும் பண்ண முடியல. அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா சுசிலா நாயர்கிட்ட போய் கேட்டான், அந்த அம்மா நடந்ததெல்லாம் சொன்னாங்க, ஒரு குறையும் இல்லையா இருக்கும் என்று சொன்னார். எல்லாரும் அதை பற்றி சொன்னான். அவர் பிரம்மச்சரிய விரதம் எல்லாம் பண்ணார். அந்த பிரம்மச்சரிய விரதம் பண்ணதை பற்றி எல்லாரும் குற்றம் சொன்னார். காந்தி எல்லாருக்கும் கடிதம் எழுதி கேட்டார். இன்னைக்கு எனக்கு அது புரியல, நான் புரிஞ்சுட்டு தான் சொல்லலை. ஆனால் என்னுடைய நிலை என்னன்னா, ஆச்சாரியா கிருப்லாடி தான் சரியாக பதில் சொன்னார் எனக்கு தகுந்தாப்புல. அவர் கருத்தை கேட்டார், You are a great man. உங்களுக்கு யோசனை சொல்ல நான் யாரு? I can't understand your ideas. You are great. நீங்க எப்படி இவ்வளவு பெரிய ஆள், நீங்க வந்து you can't be mad. So I don't want to go into the question of correctness of your actions. I follow you. எனக்கு தோணலை, தப்பாக இருந்தால் நீங்கள் இருக்க முடியாத, இதையெல்லாம் பண்ண முடியாத, அதை எப்படி பண்ண முடியும்னு சொன்னார். இந்த மாதிரி பல பேரை கேள்வி கேட்டார், எல்லாம் பண்ணார். இதில் கோச்சுக்கிட்டு இருந்த மசூர்வாலான்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்கள், பெரிய ஆள். அவர் காந்தி விட்டு ஓடி போயிட்டார், இதை ஒத்துக்கலைன்னு. ராஜாஜி ஒத்துக்காம சொன்னார், சரி அதை விட்டுருவோம் அப்படின்னு காந்தி சொன்னாங்க. சொன்னவங்க சுசீலா ஐயர் சொன்னாங்க, சுசீலாவும் மற்ற லேடிஸ் கூட இருந்தவங்களும், அது எப்படி ஊரில் இருக்கவங்க சொன்னதுக்காக நீங்கள் விட்டால் என் நாங்களும் தப்பாக போயிடுவோம், நாளில் குறை சொல்லும், நீங்கள் கைவிட்டேன்னு சொன்னால் அப்போ நாங்கள் தப்புண்ணம்மா கூடாது நினைச்சந்தம்மா. அப்படி ஒரு வினோதம் எல்லாம் நடந்தது. அதை முழுசாக பார்க்கறதுக்கு இவர்களால் முடியாமல் போகலாம். ஆனால் ஒரு விஷயம், கல்லன்பாக் அவர்கள் இவரோடு இருக்கிற வரையிலும் அவர் பேச்சலர். அந்த என்ன வருது, அது செலிபசி, யூ ஆர் செலிபேட். இவருடைய அட்வைஸில் இஸ் ஆல்வேஸ் செலிபேட். இவரை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் தவறுகள்லாம் நடந்திருக்கு, இந்த புத்தகத்தில் வருது, செலிபேட். அமெரிக்காவில் ரீசெண்டாக ஒருத்தன் புத்தகம் எழுதியிருக்கான், என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் ஹோமோ செக்சுவல்னு எழுதியிருக்கான். அமெரிக்காவில் ஒரு புத்தகம், அதை இவர் ரெஃபர் பண்ணுறாரு. இல்லை இவர் எப்படி பண்ணியிருக்காருங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள், அறுநூறு வொலுமினஸ் நோட்ஸ். நோட்ஸ் வந்து ஒன்று கூட பம்மாத்து இல்லை. ஹி கிவ்ஸ் அ சோர்சஸ் டெஃபினெட்லி. அதான் முக்கியம். இந்த பகத்சிங்கும் இந்தியா வரலான்னு ஒரு ஆள் புத்தகம் எழுதுனான். கேட்ட நேஷனல் ஆர்கைவ்ஸ் ஒரு நம்பர், யார் பகத்சிங்கை தூக்கலப்பட சொல்லி காந்தி சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அது பெரிய ஆதாரபூர்வமான புத்தகம் ஒருத்தன் காட்டணும். கீழே ஃபுட் நோட்ஸ் பார்த்தா அந்த நம்பர் இந்த நம்பருங்கிறான், அதை கோட் பண்ணவே இல்லை. இதுதான் நம்ம ஆராய்ச்சி. இவர் அப்படி இல்லை. ஹி கிவ்ஸ் அ சோர்ஸ் வேர் எவர் நெசசரி, ஹி எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் த சோர்ஸ். இவர் சொல்றார் ஒரு ஆள் எழுதியிருக்கிறார் ஆல்ஃபிரட் நாப், ஹோமோ எரோட்டிக்னு எழுதியிருக்கான். அதை சொல்லிட்டு கோயில் லெலிவெல்ஸ் ரிசர்ச் வாஸ் சஸ்பெக்ட் பட் ஹிஸ் ப்ரோஸ் ஈஸ் அண்டர் ஸ்டேட்டட் அண்ட் ஹிஸ் கன்க்ளூஷன் cautious. Gandhi and Kallenbach, where he suggested in a homoerotic relationship, he did not explicitly rule out sexual relations, but did not claim these existed either. Illainu solla undu nu solla என்ன ரிசர்ச் அது? எய்தர் ஒன் டிஸ்கிரைப் த ரெஸ்ட்ரைன்ட் வாஸ் நாட் எக்கோட் பை இஸ் ரெவ்யூவர்ஸ். இந்த வேடிக்கை என்னன்னா, உன் புத்தகம் எழுதணுன்னு விட இதை ரெவ்யூ பண்ணவன் அதிகமாகிட்டான் காந்தியை பற்றி. அதான் அவர் சொல்கிறார், one described Gandhi as a sexual weirdo, also as a political incompetent and fanatical sadist. எவ்வளவு திட்டுகள்! எல்லாரும் காந்தியை தள்ள வச்சுட்டு கொண்டாடி இல்லை, உலகம் பூரா எழுத்திருக்கான். அதை தாண்டி அவர் நிற்கிறார். Whose organ probably only rarely became aroused with his naked young ladies, because the love of his life was a German Jewish architect and bodybuilder, for whom Gandhi left his wife in 1908. அப்படின்னு எழுதியிருக்கான். இதை சொல்லிவிட்டு இவர் சொல்றார், among the hagiographers, Wall Street Journal had with a headline, Gandhi left his wife to live with a male lover. அமெரிக்காவில் இதெல்லாம் எழுதுறது சகஜம், இது அவனுக்கு பொழுதுபோக்கு, அதான் அவங்க கல்ச்சர். எல்லாம் சொல்லிட்டு இவர் சொல்றார், the speculation that Gandhi and Kallenbach were within brackets real or suppressed where lovers is perhaps not unrelated to the fact that these three great Western moral traditions, the Jewish, the Protestant and the atheistic, are all antipathetic to celibacy. ஒரு ஆள் பிரம்மச்சரியா இருப்பான அவன் நம்பவும் இல்லை. Jewish tradition, Protestant, atheistic. And so, the most widely read and cosmopolitan people tend to assume that two men living together who wrote affectionate letters
to one another must be in a homosexual relationship. That so many Catholic priests, bound in theory to celibacy, have been exposed for sexually abusing young boys makes the postmodern and even less likely to understand that other people in other times may have been deeply and honestly committed to sexual abstinence. Buga defends, explains. Our convince on the Kapanjir. A celebrated Irish historian, on hearing I was working on this book, hoped that I would write at length on Gandhi's gay lover. That is Kallenbach. Would that I could. Alas, the relationship between Gandhi and Kallenbach was that between brothers. And as the later chapters of this book show, Gandhi continued to have a close, continuous and deeply intimate, if also occasionally contentious, relationship with his wife Kasturiba. Example. மற்ற நூல்களிலே காந்தியை பற்றி தவறாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை இவர் மறுத்து உரைக்கிறார். இதில் ஒரு இடம் என்னென்ன புத்தகங்களை அவர் யூஸ் பண்ணாருங்கிறதுக்கு, தீஸ் பேராகிராஃப்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ஏ ஃபோர்த் கவிங் பேம்ப்லெட் பை இஎஸ் ரெட்டி. இஎஸ் ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கார். He has maintained so many records relating to Gandhi. And he has been guide to all researchers who research on Gandhi. Avarukku they dedicate pannirukkar the book, E.S. Reddy. Entitled Thambi Naidu and His Family, The Story of Thambi Naidu and so on. Adhanala, ivvalavu tharavugalai, நான் சொல்லணும்னா நிறைய சொல்லணும், இவ்வளவு தரவுகளை அவர் ஆய்வு செய்திருக்கிறார். ஆய்வு செய்த முக்கியமான ஒரு செய்தி நான் சொல்றேன், இதற்கு நான் தெரிந்து கொண்டது. 1909 மகாத்மா காந்தி லண்டனுக்கு போன பொழுது ஹென்றி போலக் இந்தியாவுக்கு வந்தார். காந்தி இல்லை, காந்தியே போகாத பல ஊர்களுக்கு போலாக் போனார். மதுரைக்கு வந்தார், இந்தியா முழுவதும் பிரச்சாரம் செய்தார். தென்னாப்பிரிக்காவிலே இந்தியர்கள் படுகிற துன்பங்களை நமக்கு எடுத்துரைத்தார். அப்படி எடுத்துரைத்தபோது அவர் தங்கியிருந்த இடம் ஜிஏ நடேசனுடைய இடத்துல. அவர் இவருடைய பேச்சுக்களை வைத்து இவர் மூலமாக ஒரு பாம்ப்ளெட் போட்டார். மகாத்மா காந்தி, மகாத்மா காந்தியை பற்றி, மகாத்மா காந்தி ஏ லைஃப் ஸ்கெச் என்று ஒரு புத்தகமும் போட்டார். அந்த புத்தகத்தை முழுசாக நான் இன்னும் பார்க்கல, அது எங்கேயோ இருக்கணும். அதில் ஹென்றி போலக் எழுதியிருக்கார், அவர் மனைவி எழுதியிருக்காங்க, மாடு போலக் என்கிற அவருடைய தங்கை. வினோதமான ஒரு செய்தி, இன்ட்ரெஸ்டிங்காக. இவர் லண்டனுக்கு போன பொழுது போலக்கனுடைய அப்பாவிட்ட போய் தங்கினார். அவருடைய தங்கை அங்கே இருந்தார், மாடு போலக். ஷி வாஸ் வெரி மச் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் காந்தி. அதில் ஒரு இடத்துல கமெண்ட் இருக்கு, யாரோ ஒரு ஆள், இவர் இல்லை, யாரோ சொல்கிறான், போலக்கே சொல்கிறார். நம்ம அவர் பார்க்கறதுக்கு அழகாக இருக்க மாட்டார், சம்பவ ராதர் லேடிஸ் ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் யார் ஹிம்னடி. மாடு வந்து இவரோடவே நான் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வர்றேன், இவரோடவே இருக்கிறேன்னு வர்றாங்க. டெல்லி போலக் இருக்காங்க, போலக், நம்ம கல்லன்பாக், ஷோல்ஜீர், ஷோல்சின், ரிச், எல்லோரும் ஜூஸ். அவர்கள் யூதர்களாக இருந்ததாலே ஒரு இனம் துன்பப்படுவதை அவர்கள் உணர்ந்தார்கள். உலகம் முழுவதும் சபிக்கப்பட்ட இனம் யூத இனம். அறிவாளிகள் அங்கே தான் இருக்காங்க, மார்ஸ் ஆல்சோ ஏ ஜெர்மன் ஜூ. சைக்காலஜியுடைய ஃபாதரா இருக்கிற அவர் பேர் மறந்துபோதா
இல்ல
சிக்மண்ட் ஃப்ராய்ட், அவரு ஜூ.
ஐன்ஸ்டீன் ஜூ,
ஐன்ஸ்டீன் ஜூ, எல்லாரும் ஜூ. உலகத்தை ஆள்றான் ஆனா சபிக்கப்பட்ட இனம். இன்று வரையில அவன் ஊர்ல போய் அவன் நிம்மதியா குடியில்ல. அதில் 1008 கோளார். அந்த யூதர்கள் ராஞ்சியோட இருந்தாங்க. ஸ்டாலின் கொல்ல போகிற பொழுது, நாட்டை விட்டு விரட்டுகிற பொழுது, அவர் எடுத்த கடைசி ஆயுதம் அவர் ஜூ என்பது. எந்த கம்யூனிஸ்ட்காரன் சொல்றதில்லை. அவருடைய மூளைகிட்டே அவன் நிற்க முடியாது. அந்த ஒரு மனிதரை பார்த்து மேலை உலகம் நடுங்கியது. பொலிட்டிக்கல் அசைலம் கேட்டா ஒரு நாடு கொடுக்க மாட்டேங்கிறான். கொடுத்தா அந்த நாட்டை க்ளோஸ் பண்ணிடுவான் என்று பயம். மெக்சிகோவில் போய் குடியிருந்தார். அங்க போய் நான் கம்யூனிஸ்ட் ஏரியா விவாதிக்கிறேன்னு பிக்காக்சர் அடிச்சு கொண்டுட்டான் ஸ்டாலினோட ஆள். அவரை வெளியேற்றுவதற்கு ஸ்டாலின் கையாண்ட கடைசி ஆயுதம் ஜூன்னு சொன்னது. அந்த யூதர்கள் இவருக்கு நண்பராக இருந்தார். கஸ்தூரிபாவனுடைய முழுமைக்கு போராட்டத்தில் ஜெயிலுக்கு போற அளவுக்கு அண்ணம்மா வளர்ந்ததற்கு காரணம் மில்லி போலக். வாசல்ல கொண்டு போய் திறத்தின மகாத்மாவ கஸ்தூரிபாவனுடைய நண்பனாக வாழ்நாள் தோழனாக மாற்றியவர் மில்லி போலாக். அது இதில் இருக்கு. இந்த யூத இன்னொரு இடத்துல ஒரு கமெண்ட் இருக்கு, அதை நான் ஒழுங்கா ஃபேஸ் பண்ணல. இந்திய தலைவர்களிலேயே அரசியல் தலைவர்களில் காந்தியை போல் பல நாட்டுக்காரர்களை, பல இனத்தவரை, பல மதத்தவரை நெருங்கி உறவாடி பழகிய தலைவர் யாரும் இல்லை. இந்த விஷயத்தை நாங்கள் யோசிக்கிறது இல்லை. அவருக்கு குழப்பமே இல்லையே சவுத் ஆப்பிரிக்காவில். நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது குறைக்க போன இடத்துல சண்டை போட மாட்டாங்கன்னு நான் சொன்னேன், போட்டார். ஒரு பெரிய அனார்கிஸ்ட் இருந்தார், மிக்கைல் பக்குனி. அவன் அனார்கிஸ்ட், எந்த நாட்டுக்கு போறாரோ அங்க போய் போராடுவார். எம்மன் ராய் அது மாதிரி தான் மெக்சிகோல போய் போராடினார். அதெல்லாம் வன்முறை, ஆனால் நம்பிக்கையோடு மனிதத்தன்மையின் அடிப்படையில் உலகம் எல்லாம் பொது என்று மனதிலே உறுதியோடு அவர் போராடி இருக்கிறார். இந்தியாவில் எப்படியெல்லாம் அந்த காலத்தில் சொல்லப்பட்டது அதையும் சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு கமெண்ட் சொல்றார், சவுத் ஆப்பிரிக்காவில் போய் இல்லாமல் இருந்திருந்தால் இப்படி வரால் விரிந்து பறந்து வந்திருக்க முடியுமா, முழுசாக வர முடியுமா, ஒருவேளை சனாதனியாக அவர் இருந்திருக்க கூடும் என்று ஒரு கமெண்ட் இருக்கு. தட் இஸ் ராங். படிக்கிற பொழுதே அவர் மீறிட்டார். வாஸ் பார்ன் கிரேட், த கிரேட்டஸ்ட் குரு. வேக்குவத்தில் இருந்து வரல, அது அவருடைய ஆன்மாவில் இருக்கு, அது மலர்கிறது. எல்லாரும் தான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனா, கோடிக்கணக்கில் சம்பாதிச்சான், ஒருத்தரும் சொல்லலையே. இது ஒரு தியரி. சொசைட்டியினுடைய தாக்குதலால் அறிவாளிகள் உருவாகிறார்கள், தத்துவங்கள் உருவாகின்றன. இது ஒரு பெரிய தியரி. இட் இஸ் ஃபால்சிஃபைட் பை ரஷ்யா. பொருளாதார உறவுகள் தான் தத்துவத்தை உருவாக்குகிறது. பொருளாதார உறவுகளை மாற்றிவிட்டால் தத்துவங்கள் மாறிவிடும். இது மெட்டீரியலிஸ்டிக் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஹிஸ்டரி. கருத்துக்கள் தான் வரலாற்றை உருவாக்குகின்றன என்று ஹேகல் சொன்னார். அது ஐடியலிசம் சொன்னாங்க. ஹெகலிசம், ஹெகலிசத்தை தலைகீழா புரட்டி போட்டு கார்ல் மார்க்ஸ் மெட்டீரியலிஸ்டிக் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஹிஸ்டரின்னு சொன்னார். என்ன ஆச்சு? கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தது, எல்லாம் முடிஞ்ச உடனே the state will become meaningless, the state will wither away. இது அவருடைய வார்த்தை, கார்ல் மார்க்ஸ். இட் ஹஸ் பிகம் ஸ்ட்ரெங்தன்ட். கம்யூனிஸ்ட் ரூல் கேவ் பர்த் டு எ டிக்டேட்டர், கில்லிங் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள், மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். டு சேவ் அன் ஐடியா, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வேர் மர்டர்ட். அப்படியா இருக்கு? ஒன்னே சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை வந்தா எல்லாரும் மகாத்மா ஆயிடுறானா? மகாத்மா ஆகணும். காந்தி நான் தான் மகாத்மா, வேற யாரும் ஆக முடியாது சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் ஐ எம் நோ சூப்பர் மேன், ஐ டோன்ட் ஹேவ் சூப்பர் ஹியூமன் பவர்ஸ், ஐ வாண்ட் நன் என்று சொன்னார். ஏன்னா தப்பிச்சுக்காதே நீ, யூ டோன்ட் எஸ்கேப். நான் உன்னை போல் சாதாரணவன், நீ என்னை போல் வரலாம் என்று அவர் சொன்னார். அதனால தான் எஸ்கேஜிஆர் சொன்னார், டெடிக்கேட்டட் டு மகாத்மா, சேலஞ்ச் டு கிறிஸ்டியானிட்டி என்கிற புத்தகத்தை 30களில் டெடிக்கேட் பண்ணுறார். டெடிக்கேட்டட் டு த மகாத்மா ஹூ மேட் ஜீசஸ் அண்ட் இஸ் டீச்சிங்ஸ் ரியல் டு மீ. ஒரு கிறிஸ்தவன் இயேசுநாதரையும் அவருடைய போதனைகளையும் எனக்கு உண்மை என்று காட்டிய மகாத்மான்னு சொன்னார். பண்ண முடியும் என்று காட்டினார். அதனால அது ஒரு ஃபால்ஸ் தியரி. யூ ஹவ் டு திங்க் அண்ட் ஆக்ட் போத் அட் த சேம் டைம். அதை நமக்கு அவர் வழிகாட்டினார். அவருடைய அவர் சவுத் ஆப்பிரிக்காவை விட்டு வருகிற காலத்தில் அவர் மிகவும் வளர்ந்து சவுத் ஆப்பிரிக்க மக்களையும் தோழர்களாக கண்டார். அந்த சவுத் ஆப்பிரிக்கா தலைவர்கள் இருந்தாங்க, அவர்களுடைய நண்பர்களாக போனார்கள். ஸோ இஸ் ஐடியாஸ் டெவலப். காஃபிர்னு சொன்ன காந்தி அப்புறம் ஆப்பிரிக்கன்ஸ் சொன்னார். நான் ஜாதியில் உயர்ந்தவன், நாகரிகத்தில் உயர்ந்தவர்கள் இந்தியர்கள் என்று வாதாடி கொண்டிருந்த மகாத்மா எல்லோரும் சமம் என்ற முழுமையான சமத்துவ உணர்வோடு அவர் இந்தியா வந்தார். ரெண்டு போர்ஷன் மட்டும் கோலக் 1909 இந்தியாவில் என்ன பண்ணார் என்பதை பற்றி மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். இந்தியாவில் 9 வந்து கோலக் சொல்றார். இன்னொரு செய்தி சொல்லணும், மகாத்மாங்கிற பேர் இருப்பாரு 349, மகாத்மாங்கிற பேர் 19 தாகூர் கொடுத்தார் என்றுதான் எல்லோரும் சொல்லுவார்கள். நாம எல்லாம் நினைக்கிறோம், நம்முடைய அண்ணாமலை ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், ஒரு நிமிஷம் அது அவசியம் தான், மகாத்மா என்கிற வார்த்தையை போலக் பரஞ்சீவன் மேத்தா, காந்தியினுடைய நண்பர் பரஞ்சீவன் மேத்தா ரங்கூன்ல இருந்து கோபாலகிருஷ்ண கோகலே யாரை மகாத்மா குரு என்று அன்று வரை கருதி இருக்கிறாரோ அந்த கோகலேக்கு அவர் கடிதம் எழுதுகிறார். எவ்வளோ பெரிய ஆச்சரியமா இருக்கு, 1909 கோகலேங்கிறவர் எவ்வளோ பெரிய தலைவர், மகாத்மாவுக்கு எவ்வளோ பெரிய வழிகாட்டி. திஸ் வாஸ் எ ப்ரிகாஷியஸ் ப்ரொனவுன்ஸ்மெண்ட். என்ன சொல்றாரு, ஹி இஸ் நவு லீடிங், பரஞ்சீவன் மேத்தா, ஹி இஸ் நவு லீடிங் ஆல்மோஸ்ட் அன் அசெட்டிக் சார்ட் ஆஃப் லைஃப், not the life of an ordinary ascetic that we usually see. but that of a great Mahatma, the one and the one idea that engrosses his mind is his motherland.
ஒன்பதுல சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற பொழுது அவர் ஒரு துறவியை போல் வாழ்கிறார். நாம பார்க்கிற மற்ற துறவி பேர் இல்லை, அவர் மகாத்மா என்கிற வார்த்தையை அவருடைய குருவுக்கு பரஞ்சோன் மேத்தா அனுப்புறார். இட்ஸ் எ நியூ ஃபைண்ட், இதுவரை யாரும் சொல்லல. பரஞ்சோன் மேத்தாவை பற்றி ஒரு வரலாறு வெளிவரு வந்திருக்கிறதோ வரப்போகிறதோ அதில் இது சொல்லப்பட்டதாக சொல்கிறார். இன்னொன்னு சொல்லணும், the struggle of the Indians who had deliberately pitted soul force against brute strength was narrated and celebrated. Kumbhadala, he has come to Madurai, Tirunelveli, Tiruchi, Thoothukudi, then went to Rangoon. Our original pamphlet, the Indians of South Africa, Helots, ஹெலாட்னா யூதர்களுக்கு சொல்ற வார்த்தை, ஹெலாட்ஸ் அடிமைகள், வித்இன் தி எம்பையர் அண்ட் ஹவு தே ஆர் ட்ரீட்டட். இவர் காந்திக்கு எழுதுறார் லெட்டர், காந்திக்கு போலாக் எழுதுறார். டு யூ நோ, ஐ ஹவ் நாட் மெட் ஒன் மேன் டு ஈக்குவல் யூ இன் மீக்னஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி, டிவோஷன் அண்ட் பிராக்டிக்கல் எனர்ஜி. இந்தியாவில் இருக்கிற மேத்தா போன்ற தலைவர்களை எல்லாம் சந்தித்து விட்டு, அன்றைக்கு இருந்த தலைவர்கள் அவளை சந்தித்து விட்டு காந்திக்கு எழுதுகிறார் போலக், ஐ ஹவ் நாட் மெட் ஒன் மேன் டு ஈக்குவல் யூ இன் மீக்னஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி, டிவோஷன் அண்ட் பிராக்டிக்கல் எனர்ஜி. ஐ டோன்ட் பிலீவ் any other country could have given you birth. எப்பேற்பட்ட பிரௌன்ஸ்மெண்ட் இது, இதில் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இஸ் லைஃப் அண்ட் ஒர்க்னு எழுதியிருக்கிறாரு. அவர் சொல்றார், போலக் பிகேன் பை ஸ்பீக்கிங் ஆஃப் காந்திஸ் எக்ஸ்ட்ராடினரி லவ் ஆஃப் ட்ரூத். அது இன்டர்நெட் வந்தது அல்ல, சவுத் ஆப்பிரிக்காவில் முழுசாயிடுச்சு. ஹிஸ் ப்ரொவர்பியல் ஜெனராசிட்டி, ஹிஸ் சென்ஸ் ஆஃப் பப்ளிக் டியூட்டி, த மெஜஸ்டிக் பர்சனாலிட்டி ஆஃப் மகாத்மா காந்தி ரோட் தி ஸ்பெண்ட் அண்ட் ஃபாலோயர் ஓவர் ஷேடோஸ் ஹிஸ் கம்பேரிட்டிவ்லி இன்சிக்னிஃபிகண்ட் பிசிக்ஸ். பிசிக் உடம்பு சின்னதாக இருக்கு. ஒன் ஃபீல்ஸ் ஒன் செல்ஃப் in the presence of a moral giant whose pellucid soul is a clear still lake, telinda kolatha pola, in which one sees truth clearly mirrored. Inda vaakumurathai notes e avlo pakkam avlo notes. கடைசி சாப்டர் எல்லாத்துக்கும் அக்காலஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் சொன்னால் நேரம் ஆகும். கடைசி சாப்டர் மேக்கிங் ஆஃப் மகாத்மா. ஆப்பிரிக்கா விட்டு வெளியே வந்துட்டார். ஹவு த மகாத்மா வாஸ் மேட், ஒரு ஸ்டடி இருக்கு, அதுக்கு கொட்டேஷன். 1931 ஒரு ஆப்பிரிக்கனர் பாலிட்டிஷியர், ஆப்பிரிக்கனர்னு சொன்னா போயர்னு அர்த்தம், அங்க இருந்த வெள்ளக்காரன். ஆஃபன் தேர் இஸ் ஜஸ்டிஸ்
in the working of history, India had given to South Africa one of the most difficult of its problems, Indian problem. South Africa in turn gave to India the idea of civil disobedience. பெரிய ப்ராப்ளத்தை இந்தியா வந்தது, இந்தியாவால் உலகத்துக்கு சிவில் டிசோபீடியன்ஸை கொடுத்தது. அடுத்ததான் இன்னும் விசேஷம், கேப் டவுனில் இருக்கிற இவருடைய ஃப்ரெண்டு, இந்த இயர் 2002 யூ கேவ் அஸ் ஏ லாயர், வி கேவ் யூ பேக் ஏ மகாத்மா. 2002 இவர் ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறார், அவருடைய கன்க்ளூஷன், ஹவ் டேக்கன் மச் டைம், as I write this, our conclusion, as I write this, in August 2012, 65 years after Indian independence, 44 years after the passage of Civil Rights Act in the United States, 23 years after the fall of the Berlin Wall, 18 years after the ending of apartheid, and in the midst of ongoing non-violent struggles for democracy and dignity in Burma, Tibet, Yemen, Egypt and other places, Gandhi's words within bracket and claims appear less immodest than they might have seemed when he first articulated them. The கடைசி முடிவில் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் அவர் காலத்தில் இது நடக்கக்கூடியவையா, இது அதிகமான கிளைம் என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அது அப்படிப்பட்ட கிளைம் அல்ல என்பது ப்ரூவ் ஆகிறது என்று எழுதுகிறேன். ஸோ காந்தி இஸ் ஸ்டில் அலைவ், நாட் ஓன்லி அலைவ், காந்தி இஸ் ஸ்டில் நீடட். அதனுடைய விளைவு தான் ஒவ்வொருத்தரும் காந்தியை பார்க்க விரும்புகிறான். But every great man has to be interpreted for his own generation. You can't keep mum for hundreds of thousands of years. Every great man either should be born or should be interpreted. புத்தகத்தில் இருந்து என்ன புண்ணியம், நமக்கு நம்முடைய உள்ளத்திற்கு நம்முடைய மூளைக்கு அவர் சொந்தமாக வேண்டும், நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிற அரசியல் சமூக பொருளாதார உறவுகளை நாம் நேரடியாக பார்த்து காந்தி எங்கெல்லாம் வருகிறார் என்பதை நாம் இன்டர்பிரட் செஞ்சாதான் இன்றைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயம் அதை புரிந்து கொள்ள முடியும். இளைஞர் சமுதாயத்தின் கையிலே இந்தியாவின் எதிர்காலம் இருக்கிறது என்று சொல்லுவது மிகப்பெரிய பாவம். இன்றைய இளைஞர் சமுதாயம் யாரும் பொதுமக்களுக்கு பாடுபட தயாராக இல்லை, அவ்வளவு பேரும் சுயநலவாதிகள். அவன் சம்பாதிக்க வேண்டும், கொள்ளையடிக்க வேண்டும், சுகமாக வாழ வேண்டும். காந்தி அழைத்த பொழுது ஆச்சாரியா கிருப்பாணி வந்தார், சி சுப்பிரமணியம் வந்தார், கல்லூரியில் படிக்கிற மாணவன் வந்தான், வழக்கறிஞர்கள் வந்தார்கள், மோதிலால் நேரு வந்தார், எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தான். இயேசுநாதர் உன்னுடைய சொத்து சுகம் எல்லாவற்றையும் விட்டு என் பின்னாலே சிலுவையை சுமக்க வா என்று அழைத்தது போல் காந்தி அழைத்த பொழுது வந்தார்கள். அவங்களுக்கு பொதுநலம் இருந்தது. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரம் நேரு ஜெயில போய் கஷ்டப்பட்டார், பின்னாடி நேரு கஷ்ட தப்பிட்டிருக்கலாம், எது வேணாலும் பண்ணிருக்கலாம். காந்தி அழைத்த பொழுது இருந்த இளைஞர்கள் மீண்டும் வர வேண்டும். அதற்கு ஒரே வழி என்ன, வரமாட்டார்கள் என்று நாம் ஓய்ந்து விடுவதல்ல. மீண்டும் காந்தி அழைத்த உடனே எல்லோரும் வந்து விடவில்லை. இயேசுநாதரை கல்லால் அடித்தது போல் காந்தி அடித்தார்கள். புறக்கணித்தார்கள். இக்னோரேஷன் இருக்கு பாருங்க, அதை போல பாவம் உலகத்தை கிடையாது. திட்டலாம் வையலாம், இக்னோர் பண்ணிட்டான்னா பெரிய அவமானம். இக்னோர். அன்னைக்கு யாரு பெரிய ஆளு? சிபி ராமசாமி ஐயர். இவரு வைஸ்ராய். அவர் வந்து நேக்கட் ஃபக்கீர்னு சொன்னா சர்ச்சில், அந்த சர்ச்சிலேயே அவர் பார்த்திருக்காரு. இன்னைக்கு சர்ச்சில் பேர் யாருக்கு தெரியும்? இஸ் நாட் ரெலவென்ட். அவன் எழுதின ஹிஸ்டரி ஆஃப் வேர்ல்டு வார்ங்கிற புத்தகத்துக்கு வார்த்தைக்கு இவ்வளவு பணம்னு கொடுத்தான். அவ்வளவு பெரிய ஆளு. உலகத்தை பூராவும் வால்டேர், ரூஸ்வெல்ட், சர்ச்சில், ஸ்டாலின், இவங்க தான் மகாராஜாக்கள் உலகத்துக்கு. எங்க இருக்கா மூணு பேரும்? அதான் அவர் சொல்றார். இவர்களை பற்றி காலம் செல்ல செல்ல, அவருடைய எல்லையை தாண்டி வர வர அவர்கள் நீர்த்து போகிறார், மறந்து போகிறார். அமெரிக்காவில் நான் பேசுகிறப்ப 30 பேரும் தான். நான் டெல்லியில் சர்ச்சிலை பற்றியோ டீகாலை பற்றியோ ரூசோல்டை பற்றியோ ஆர்குமெண்ட்ஸ் தெம்னு போட்டிருந்தா ஒருத்தவங்க கூட வந்திருக்க மாட்டான் என்று சொன்னேன். ஸோ வி மேக் இட் ரியல். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் புதிய இளைஞர்களை நாம் செயலாக இருக்கிற பொழுதே உருவாக்கி விட வேண்டும். நான் ஏதோ ஒரு தடவை படித்ததை வச்சு மேம்போக்காக சொல்லிவிட்டேன். இன்னும் சொன்னால் நிறைய பேரை படிச்சுக்கிட்டு இருக்கணும். நன்றி.